அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ், நல்லசாமி மற்றும் சார்ல்ஸ் பீட்டர். தென்னாப்பிரிக்காவில் இதுவரை அறியப்பட்டிராத இறந்தவர்களை அடக்கம் செய்கின்ற வழக்கமுள்ள மனிதனையொத்த உயிரினம் ஒன்றின் உடல் எச்சங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த செய்தியை அறிவித்த தென்னாப்பிரிக்காவின் துணை அதிபர் சிரில் ராமபோசா வரலாற்று புத்தகத்தில் இந்த புதிய கண்டுபிடிப்பு சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறினார்.
The discovery of a new species of primitive hominin in our own genus reveals much about
சிறிய மூளையை கொண்டிருந்த இந்த உயிரினம் நலடி என்ற பெயரில் இன்றைய மனிதர்கள் இடம்பெற்றிருக்கின்ற ஹோமோ குடும்பத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. சுமார் 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் வரையில் இந்த நலடிகள் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்திருக்கின்றன.
ஹங்கேரியுடனான ரயில் போக்குவரத்தை ஆஸ்திரியா முழுமையாக நிறுத்தியுள்ளது. இந்த ரயில்களுக்குள் பெரும் எண்ணிக்கையில் குடியேறிகள் ஏறுவதால் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் குடியேறிகளை முடிந்த அளவுக்கு ஆஸ்திரிய எல்லையில் கொண்டு விடுவதற்காக கூடுதல் ரயில்களை இயக்க உள்ளதாக ஹங்கேரியின் ரயில்வே தெரிவித்துள்ளது. அதே சமயம் கடந்த 24 மணி நேரத்தில் ஹங்கேரியுடனான எல்லையில் சுமார் 5000 குடியேறிகள் வந்து குவிந்திருப்பதாக செர்பிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சிரியாவுக்கு செல்லும் ரஷ்ய விமானங்கள் ராணுவ தளவாடங்களுடன் மனிதாபிமான உதவிகளையும் கொண்டு செல்வதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் கூறியிருக்கிறார்.
Самолетами, которые направляются в Сирию, Российская Федерация направляет и продукцию военного назначения.
ஆனால் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்ற ஒப்பந்தங்களுக்கும் சர்வதேச நியமங்களுக்கும் அமைவாகவே இந்த ராணுவ பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ரஷ்யா அதன் கூட்டாளியான சிரியாவின் அதிபர் பஷர் அல் அசதுக்கான ராணுவ உதவிகளை அதிகரித்திருப்பதாக தகவல்கள் இருக்கின்ற நிலையில் இந்த விமானங்கள் தொடர்பில் அமெரிக்காவும் பல ஐரோப்பிய நாடுகளும் கவலை வெளியிட்டிருக்கின்றன.
குர்தி ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துருக்கியின் தென்கிழக்கு நகரான சிஸ்ரேவுக்கு ஊர்வலமாக செல்வதை அனுமதிக்கப் போவதில்லை என துருக்கி அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சிஸ்ரே நகருக்கு மேற்கே 90 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஊர்வலம் நிறுத்தப்பட்டுள்ளது. அங்கே அந்த எம்பிக்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிஸ்ரே பகுதியில் கடந்த பல நாட்களாக ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
பொஸ்னியாவில் 1995 நடந்த ஸ்ரெபனிச்சா படுகொலைகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 8 பேர் மீது செர்பியாவில் உள்ள போர்க்குற்ற வழக்கு தொடுநர்கள் குற்றச்சாட்டு பதிவு செய்துள்ளனர். சிறப்பு பொஸ்னிய செர்பிய போலீஸ் பிரிவைச் சேர்ந்த இந்த ஆண்கள் 100 கணக்கான பொஸ்னிய பொதுமக்களை கிரவிக்கா என்ற நகரில் உள்ள களஞ்சி அறையொன்றுக்குள் தள்ளி இயந்திர துப்பாக்கிகளாலும் கைக்குண்டுகளாலும் சுட்டுக் கொண்டிருப்பதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இந்த படுகொலை தொடர்பில் செர்பிய நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவானது இதுதான் முதல் தடவை.
இஸ்லாமிய அரசினர் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் சிரியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள முக்கிய ராணுவ தளத்தின் மீது புதிய தாக்குதல் ஒன்றை துவக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தசர் என்ற இந்த ராணுவ தளத்தின் மீது கடந்த வருட இறுதியிலிருந்தே IS குழுவினர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். வெற்றியின் ராணுவம் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் மற்றொரு இஸ்லாமியவாத கூட்டணியினர் இத்லிப் மாகாணத்தின் வடகிழக்கு பகுதியில் 2 வருடங்களாக முற்றுகையில் இருந்த ராணுவ விமான தளம் ஒன்றை நேற்று கைப்பற்றினர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
வங்கதேசத்தில் 2 வலைப்பதிவர்களின் கொலைகள் தொடர்பில் பாதுகாப்பு படையினர் தடை செய்யப்பட்டிருக்கின்ற அன்சருல்லா பங்களா என்ற குழுவின் தலைவரையும் மேலும் இருவரையும் கைது செய்துள்ளனர். தங்களுக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றை அடுத்து அப்துல் பஷாரையும் மற்ற இருவரையும் இன்று காலை கைது செய்திருப்பதாக பாதுகாப்பு படையினர் கூறுகின்றனர். முக்தோ மோனா என்ற இணையதளத்துக்கு எழுதி வந்த அனந்த போய்ஸ் பியோஷ் தாஸும் அந்த இணையதளத்தின் உரிமையாளரான அவ்ஜித் ரோயும் இந்த ஆண்டின் முற்பகுதியில் கொல்லப்பட்டனர்.
ஜப்பானின் கிழக்கு பகுதியில் பெய்து வரும் கடும் மழையினால் ஏற்பட்டிருக்கும் வெள்ளத்தின் காரணமாக 90,000 அதிகமானவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் 1,000 வீடுகளை விட்டு வெளியேறும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். டோக்கியோவுக்கு வடக்கே ஓடும் கினுகுவா நதி கரையை உடைத்து பெருக்கெடுத்ததில் ஜோசோ என்ற நகருக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது.